பீடே வானொலி பெட்டிக்கரிகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஜனவரி மாதம் 18 தேதி சனிக்கிழமை 2020 ஆண்டு நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய முத்தமிழோசை வானொலியிலும் ஆஸ்திரேலியாவின் முதன்மை மூத்த வானொலியான 24 மணித்தியாலமும் ஓயாது உலக தமிழர்களோடு உறவாடும் உங்கள் உரிமை தோழன் இன்பத் தமிழ் ஒலி வானொலியிலும் செவிமடுக்க காத்திருக்கும் எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே முதலாவதாக முகப்பு திருக்குறளுடன் நிகழ்ச்சியை தரலாம் என்று இருக்கின்றோம். அந்த வகையிலே நிலைய கலையகத்திலே நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்கள் இருக்கின்றார். வணக்கம் லக்வன்.
வணக்கம் ஷான். வணக்கம் நேர்களே.
சொல்லுங்கள், உங்களுடைய திருக்குறளை எமது நேர்களுக்காக.
இது புதிய ஆண்டல்லவா, அதற்காக ஒரு நல்ல அதிகாரத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இனியவை கூறல் என்ற அதிகாரத்திலிருந்து இரண்டு திருக்குறள் பாக்களை பார்க்க இருக்கிறோம். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொல்லினதே அறம். ஏழு சொற்களாக இருந்தாலும் எவ்வளவு தெளிவாக கூறுகிறார் பாருங்களேன். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொல்லினதே அறம். அதாவது முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன்சொற்களை கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும். மிகவும் தெளிவாக கூறுகிறார் திருவள்ளுவர் பிறந்தகை. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொல்லினதே அறம். அடுத்ததாக இதே அதிகாரத்தில் இணைவை குரல் என்ற அதிகாரத்திலிருந்து மற்றொரு குரல். பணிவுடையன் இன் சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணி அல்ல மற்ற பிற. ஏதோ அணியை பற்றி பேசுகிறோம், அணிகலன்களை பற்றி பேசுகிறோம். இவர் கூறும் அணிகலன் மிகவும் அழகாக இருக்கிறது இல்லையா? பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற. அதாவது வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவோனாகவும் அதிலே ஒருவனுக்கு அணிகலனாகும், மற்றவை அணிகலன் அல்ல என்று மு வரதராசன் உரையது. வணக்கம் உடையவனாகவும் இன்சொல் வழங்குவனாகவும் அதிலே ஒருவனுக்கு அணிகலனாகும், மற்றவை அணிகள் அல்ல. அதாவது பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணி அல்ல மற்ற பிற.
ஆமாம் லக்வன், அந்த வகையிலே நல்ல திருக்குறள் இரண்டை நேயர்களுக்காக வழங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அடுத்ததாக நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒரு இந்த காலை வேளைக்கு பொருத்தமான வகையிலே ஒரு திரைப்பட பாடலை கொடுக்கலாம் என்று நினைக்கின்றோம். குறிப்பாக கருப்பு படம் என்ற திரைப்படத்திலே இடம்பெற்ற சீர்காழி கோவிந்தராஜனுடைய ஒரு சிறப்பு பாடலை நேயர்களுக்காக தருகின்றோம்.
எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை, வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும். உடமை வல்லாமொருள் குவிக்கும் தனி உடமை நீங்கி வர வேண்டும் திருநாட்டில் பொது உடமை. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், கிழக்கில் இருந்து கொண்டு உலகளப்பார். இருட்டில் மறைந்து கொள்ள விளக்கனை பார்த்திலர், கிணத்தில் இருந்து கொண்டு உலகளப்பார். நெருப்பை மடியில் வைத்து மறைத்திருப்பார், அந்த நீதரை யார் உலகில் பொறுத்திருப்பார். நெருப்பை மடியில் வைத்து மறைத்திருப்பார், அந்த நீதரை யார் உலகில் பொறுத்திருப்பார். பாலன அழுவோர்க்கு பால் தருவோம்,
நிகழ்ச்சியிலே நீங்கள் ஏறக்குறைய ஒரு மாத காலமாக இந்தியாவிலே பொழுதை கழித்துவிட்டு தற்போது மீண்டும் நியூசிலாந்துக்கு வந்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே பல விடயங்களோடு இந்தியாவிலே பொழுதை கழித்திருப்பீர்கள். சொல்லுங்கள், உங்களுடைய பொழுது வாரம் போய்கொண்டிருந்தது? சரி,
நல்லது அனுபவம் ஐயா, எல்லோரையும் காண முடிந்தது. குறிப்பாக இலங்கை வாழ் மக்களையும் அங்கே அதிகமாக சென்னையில் காண நேரிட்டது. அவர்களோடு இந்த இலங்கை பணியிலேயே பேசும்பொழுது அவர்களுக்கு சற்று மகிழ்ச்சியும் ஆர்வம் ஏற்பட்டு நல்ல ஒரு நட்பும் கிடைத்தது ஐயா.
ஆமாம் லக்வன், அந்த வகையிலே நிகழ்ச்சியிலே நாங்கள் அடுத்ததாக உங்களுடைய சிறப்பு பார்வையாக இன்றைய நிகழ்ச்சியிலே நீங்கள் எவற்றை தர இருக்கிறீர்கள் சொல்லுங்கள்.
இன்று நாம் ஒரு சிறப்பு பார்வையாக குரல்வானம் என்னும் நூலிலிருந்து சுப வீரபாண்டியன் எழுதியது, அதிலிருந்து சில பகுதிகளை பார்க்கலாம் என்றிருக்கிறோம். அவர் மிக தெளிவாக கூறுகிறார், அதாவது எந்த உரையை பார்த்தீர்களாம், 20க்கும் மேற்பட்ட உரைகளை பார்த்துவிட்டு அதன் பின்பு இது எழுதப்பட்டது தரப்பட்டது என்று நாம் கொள்ள வேண்டும். அந்த வகையில் நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தை திருவள்ளுவர் எவ்வாறு கையாண்டார், அதை எப்படி நாம் நம் எண்ணத்துக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பார்க்க இருக்கிறோம். திருக்குறளின் 12வது அதிகாரம் நடுவு நிலைமை. பொதுவாக நாம் எழுதுகிற போது நடுநிலைமை என்றுதான் எழுதுகிறோம். ஆனால் வள்ளுவர் கவனமாக நடுநிலைமை என்று கூறாமல் நடுவு நிலைமை என்ற உகரம் ஒன்றை இடையில் சேர்த்து எழுதியிருக்கிறார். நடுநிலைமைக்கும் நடுவு நிலைமைக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. நடுநிலை என்பது நாம் இந்த பக்கத்திலும் இல்லை அந்த பக்கத்திலும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவது, யாரோடும் சார்பின்றி நடுநிலையாக நிற்கிறோம் என்பதை சொல்ல வருகிறோம். அதனாலேதான் இன்றைக்கு பல ஏடுகள் தங்களை நடுநிலை ஏடுகள் என்று அறிமுகப்படுத்திக் கொள்கின்றன. ஆனால் வள்ளுவர் சொல்கிற நடுவு நிலைமைக்கு பரிமேலழகர் உள்ளிட்ட உரையாசிரியர்கள் தருகிற உரை என்னவெனில், நண்பன் பகைவன் நொதுமலர், அதாவது முன்பின் அறிமுகம் இல்லாதவர் என்ற பொருள் கொள்ளும் ஒரு சொல்லது என்கிற வேறுபாடு இல்லாமல் அனைவரிடத்திலும் ஒரே பார்வை உடையவராக இருத்தல் வேண்டும். இதுவே நடுவு நிலைமை. நடுநிலை என்பது சார்பின்மை, நடுவு நிலைமை என்பது பொது பார்வை. விளையாட்டை பார்க்க வேண்டுமே தவிர விளையாடும் நபர்களை ஆட்களை பார்க்கக்கூடாது. நாம் பெரும்பாலும் விளையாடுபவர்களின் பக்கமே சார்ந்து நிற்கிறோம், விளையாட்டை பற்றி கவலை கொள்வதில்லை. ஆனால் நாம் இன்றைக்கு பயன்படுத்துகிற நடுநிலை என்ற சொல் ஒரு விதத்தில் போலியான சொல் என்றே கூற வேண்டும். நாம் எந்த பக்கமும் சார்பற்றவர்களாக இருக்கிறோம் என்று சொல்வது அடிப்படையில் உண்மையான கூற்றாக இருக்க முடியாது. சார்பற்றவர்களாக யாரும் இவ்வுலகில் வாழவும் முடியாது, இயங்கவும் முடியாது. எல்லோருக்கும் சார்புகள் இருக்கவே செய்கின்றன. சார்பு என்பது வெளிப்படுத்துவதும் வெளிப்படுத்தப்படாததுமாக இருக்கிறதே தவிர சார்புடையதும் சார்பற்றதுமாக இருக்கிறது என்று கருத முடியாது. ஒருவன் இன்னொருவனை அடிக்கிறான். இப்போது ஒரு கேள்வி இருக்கிறது, நீ அடித்தவன் பக்கமா அடிப்படுகிறவன் பக்கமா என்று. இல்லை இல்லை, நான் அடிக்கிறவன் பக்கமும் இல்லை, அடிப்படுகிறவன் பக்கமும் இல்லை, நான் நடுநிலை என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள்? மறைமுகமாக அடிக்கிறவன் பக்கம்தான் நிற்கிறோம் என்று பொருள். அடிப்படுகிறவனை காப்பாற்ற வேண்டும், அடிக்கிறவனை தடுக்க வேண்டும். அதுதான் நியாயம். இந்த நியாயத்தை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நியாயத்தை செய்யாமல் வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகுவதை பார்த்து கொண்டு பேசாமல் இருந்தால் மறைமுகமாக அடிப்பதற்கு ஆதரவு என்றுதான் பொருள். நடுநிலை என்பது மறைமுகமாக அதிகாரத்திற்கு துணை போகிற ஒன்றாகவே அமையும். வள்ளுவர் சொன்ன நடுவு நிலைமை என்பது நண்பன் பகைவன் அறியப்படாதவன் என்னும் மூன்று விதமான மனிதர்களிடத்திலேயும் அவர்களுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு அல்லது உறவின்மை பற்றி கவலை கொள்ளாமல் எதற்காக நாம் அவர்களை அணுகியிருக்கிறோம் அல்லது அவர்கள் நம்மை அணுகியிருக்கிறார்கள் என்பதை பற்றி மட்டுமே கவனம் கொள்வதாகும். நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி என்று வள்ளுவர் சொல்கிறார். நடுவு நிலைமை பற்றி சொல்ல வருகிற வள்ளுவர் இது சான்றோர்களுக்கே அணி என்கிறார். சாதாரண மனிதர்களை சான்றோர் ஆக்குவதே இந்த நடுவு நிலைமைதான் என்பதை இந்த குறட்பா விளக்குகிறது. குறளின் முதல் வரியில் இருக்கிற தொடர் நம்மை மேலும் சிந்திக்க வைக்கிறது. கேடும் பெருக்கமும் இல் அல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி என்று அந்த குறளை வள்ளுவர் முடித்திருக்கிறார். இந்த உலகத்திலே உயர்வும் தாழ்வும் இயற்கையானது. மனிதர்கள் மேலேயும் போவதுண்டு, கீழேயும் இறங்குவதுண்டு. எல்லாம் இயற்கைதான். நீ நடுவு நிலைமையோடு இரு என்று சொல்கிறார். தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று சொல்லிவிட்டு புறநானிற்றில் அடுத்தவரியாக கணியன் பூங்குன்றன் சொல்லுவார், சாதலும் நோதலும் புதுவதன்று என்று. அதுபோல இந்த இடத்திலே வள்ளுவர் சொல்கிறார், கேடும் ஆக்கமும் இல் அல்ல, கேடும் புதிதில்லை ஆக்கமும் புதிதில்லை, நாம் நடுவு நிலைமையோடு இருப்போம் என்று கூறுகிறார். நடுவு நிலைமையோடு இருப்பதற்கும் இந்த உலகத்திலே உயர்வு தாழ்வும் உண்டென்று சொல்வதற்கும் என்ன தொடர்பு? அந்த தொடர்பை இன்னொரு குறளில் வள்ளுவர் வகுத்து சொல்கிறார். நடுவு நிலைமையோடு இருக்கிற காரணத்தால் வாழ்வில் எல்லா வளமும் நமக்கு வந்து விடுமா என்று கேட்டால் ஒருவேளை வராமல் கூட போகலாம் என்கிறார். நடுவிகந்த ஆக்கம் நன்றே தருதலும் கூடும் என்பது குறள். நடுவு நிலைமையை கைவிடுவதால் நமக்கு பொருள் வளம் வரக்கூடும், ஆனாலும் அச்செல்வத்தை விளைதல் கூடாது என்பதை நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல் என்றும் நம் திருக்குறள் கூறுகிறது. பொதுவாக நீதி நூல்கள் நல்லது செய்தால் நல்லது நடக்கும், தீயது செய்தால் தீயது நடக்கும் என்றுதான் நமக்கு சொல்லியிருக்கின்றன. நமக்கு ஆசை காட்டியாவது அச்சுறுத்தியாவது வாழ்க்கை நெறியில் நம்மை ஒழுங்காக செலுத்துதல் என்பது நீதி நூல்களின் நோக்கம். ஆனால் அந்த மரபை கூட வள்ளுவர் இந்த குறட்பாவில் மீறுகிறார். பாருங்களேன், நடுவு நிலைமையோடு இருந்தால் எல்லா நன்மைகளும் வரும் என்று சொல்லி இருக்கலாம், வராமல் கூட போகலாம், எனினும் அது குறித்து கவலை கொள்ளக்கூடாது என்கிறார். அதாவது உண்மையை சொல்லி நம்மை மேலே அழைத்து செல்ல முயல்கிறார். இன்னும் இரண்டு மூன்று குரட்பாக்களிலும் வள்ளுவர் இதே குரலில் பேசுகிறார். மேல் உலகம் இல் எனினும் ஈதலே நன்று என்கிறார். வேண்டற்க வென்றிடனும் சூதினை என்கிறார். சூதாட்டத்திற்கு போனால் வெற்றியே வராது என்று சொல்லவில்லை, வெற்றி கூட வரலாம், ஆனாலும் சூதாட்டத்தை ஏற்காதே, வெற்றி வருகிறது என்றாலும் ஏற்காதே என்கிறார். இப்படி நீதி சொன்னவர்கள் உலகத்திலேயே மிக குறைவு. சூதாட்டத்திற்கு போனால் அழிந்து போவாய் என்று அச்சுறுத்தித்தான் அதனை ஒழுங்கு செய்ய முடியும் என்பது இயற்கை. ஆனால் வேண்டற்க வென்றிடனும் சூதினை என்று சொன்னார் நம் வள்ளுவர்.
ஆமா லக்வன், அந்த வகையிலே இந்த நல்ல கருத்துக்களோடு நிகழ்ச்சியிலே அடுத்து ஒரு பாடலை நேர்களுக்காக கொடுக்கலாம் என்று இருக்கின்றோம்.
நாம் அடுத்து கேட்க இருப்பது அருமையான பாடல், சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல், இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு. இதில் அர்த்தமுள்ள சொற்கள் வந்து விழுகின்றன. நாம் கேட்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு.
இனிய பாடலை தொடர்வது ஒரு சிறப்பு கவிதை. நடந்து முடிந்த தாய்ப்பொங்கல் தினம் தொடர்பிலே கவிஞர் சிவநாதர் அவர்கள் லண்டன் தமிழவையினுள்ளே வழங்கிய கவிதையை நேர்களுக்காக தருகின்றோம். இதோ,
செல்லரித்து கிடந்த செந்தமிழின் ஏடுகளை கல்லரித்து கழுவி காலத்தால் அழியாது சொல்லொலித்து சிரிக்கும் சுரங்கமன நூலாக்கி புல்லரிக்க செய்யும் புகழ் படைத்த பெருமக்கள் எள்ளரித்து வணங்கி எமக்காக தவங்கிடந்து உள்ளரித்து சென்ற அன்புத்தி அறிவுத்தி உள்ளிருந்து எங்கள் உயிருக்கு ஒளியூட்ட உலகமெல்லாம் பறந்தும் உள்ளுணர்வால் ஒன்றானோம். ஆங்கில புத்தாண்டின் ஆரவாரங்கள் ஓய்ந்திடப் போகின்ற ஒருகால சூழலில் வாங்கிய திருக்கடன் வங்கியின் வரவுக்குள் சேர்ந்து சிரிக்கின்ற செழிப்பான வாழ்வினில் ஓங்குதை பொங்கலின் ஒரு தமிழ் பண்பாட்டை ஏந்திட நிற்கும் இன்னதும் உறவுகள் மது உணர்வுகள் இணைத்திடும் ஐஎல்சி உயிரோடை தமிழ் வானொலி நண்பரே, நீங்கிடும் இன்னல்கள் நிலவிடும் அமைதி என்று ஏங்கிடும் இதயங்கள் ஏர்கொண்ட உழவர்கள் தேங்கிய வாழ்வதன் தேரோட்டம் தொடர்ந்திட தூங்காமல் துவளாமல் உழைக்கின்ற தோழர்கள் இயந்திர இயக்கத்தில் சுழன்றிடும் உலகினில் வியந்திட வளர்ந்திடும் விஞ்ஞான வளர்ச்சியில் சுயந்தனை இழக்காது சுதந்திர உணர்வோடு உயர்ந்திடம் உயர்ந்திடும் ஒப்பற்ற மனிதர்கள் இயற்கையின் சீற்றமும் செயற்கையின் தோற்றமும் செய்யத்தக்க மாற்றங்கள் அனைத்திலும் விளைகின்ற மயக்கத்தால் உணவே விட நஞ்சாய் மாறும் இயக்கத்தை எதிர்த்து நிற்கின்ற பெருமக்கள் இயற்கையின் சீற்றமும் செயற்கையின் தோற்றமும் செய்யத்தக்க மாற்றங்கள் அனைத்திலும் விளைகின்ற மயக்கத்தால் உணவே விட நஞ்சாய் மாறும் இயக்கத்தை எதிர்த்து நிற்கின்ற பெருமக்கள் புலம்பெயர்ந்தாலும் உளம்பெயராது பலங்கொண்ட குடியன பாரலாம் வதிந்து இளந்தள முறையின் எதிர்காலம் ஒன்றே நிரந்தரம் என்று நீழ்தவம் இயற்றி வளம்பல பெருக்கிடும் என் தமிழ் குடியே வாழிய என்றுமை வாழ்த்தி மகிழ்கிறேன். ஆழி சூழ் உலகின் தேசங்கள் பலவும் அறிந்தனர் தமிழர் விழுமிய மரபினை கூளையும் பகிர்ந்து குடித்திடும் பண்பை குவலையம் என்று கூடி கொண்டாடிற்று யாவரும் சமம் எனும் சத்திய நெறியை தூவிய செம்மொழி தமிழென கண்டனர் வான்புகள் கொண்டு வையத்தில் ஒலிக்கும் தேந்தமிழ் தாயின் திருவடி போற்றியே யான் கரங்கூப்பி வாழ்த்துகள் நல்கினேன். ஆண்டுகள் தோறும் அணி செய்யும் தைமைகள் மீண்டும் ஒருமுறை வருகிறாள் என்றனர் தோன்றவும் கூடும் என் தமிழ் அன்பர்கள் நீண்ட வரலாற்றின் நிகழ்வு இதுவென்று நீங்கள் கூறி நின்றிடக்கூடும். பூங்குயில் கூவிட புள்ளினம் பாடிட பொன்னொழி கதிர்வீசி பகலவன் புறப்பட மூங்கிலின் முகப்போடு முற்றத்தில் மாக்கோலம் முழுமையை விளக்கிட முன்வைத்த அருட்கும்பம் தீங்கனி கரும்பொடு மாவிலை தோரணம் தோன்றிட தாய்க்குலம் துரிதமாய் கடன் செய்ய தூங்கிய பாலர்கள் இளைஞர்கள் யுவதிகள் துள்ளியே எழுந்தோழி துடிப்புடன் குளித்து பின் தாங்கள் தம் வெடி வான வேடிக்கை தொடர்ந்திட ஆங்கொரு பானையில் அரிசி தேன் நெய் வெள்ளம் அன்றைக்கு மடிதந்த ஆவின் பால் அவை கூட்டி பாங்குடன் பொங்கி யாம் பாருடன் பகிர்ந்துண்ட பழம்பெரும் திருநாள் தமிழர் தைப்பொங்கலாம். நாங்களோரினம் நாங்களோரினம் இங்கு நமக்கோர் வாழ்வுண்டு நாவிலும் பாவிலும் நடமிடும் மொழியுண்டு தீங்கு நினைத்திடா தெளிந்த உறவுண்டு தேர்ந்து அறம் செய்யும் திடமான பண்புண்டு தாங்கிய வீரமும் தடம் காணா வரலாறும் தலைதாழ்த்தி விருந்தோம்பி அணைக்கின்ற அகவாழ்வும் ஓங்கிய கட்டடம் ஒப்பற்ற மருத்துவம் ஓவியம் சிற்பம் உயிர்மையின் தத்துவமும் நீங்காத அன்பினை நெறியாக்கும் இலக்கியமும் நாம் காண வைத்த நல்ல குடி மரபுண்டு மாறும் உலகினில் மாறாத உண்மைகளின் பேறுகளை பேணும் பெருமரவே தமிழ் மரபு வீறு கொண்ட எதிர்காலம் வெற்றி கொள்ள வைப்பதுவே தீர்வு என்ற தரிசனத்தில் துளைத்ததுவே தமிழ் மரபு என்றதொரு செய்தியினை எழுச்சியுடன் உலகுக்கு எடுத்துரைக்கவென்றே இனிய தை மகள் வந்தாள் அள்ளி தருகின்ற இயற்கத்தாய் அவளுக்கும் அகிலத்தை சூடேற்றும் ஆதவனின் கருணைக்கும் உள்ளங்கனிந்த நன்றி பெருக்கோடு பொங்கி படைக்கின்ற பெருநாளி திருநாளாம் மார்கழி திங்களிலே மாதேவன் கடல் பாடி ஆர்வமாய் தொண்டர்கள் பாவையின் பாவாணி ஊர்வலம் வந்து உயிர் கசிந்து நின்ற பின்னர் பார்தனை எண்ணுகின்ற பண்பாட்டு திங்கள் தையாம் மாரியின் ஊலமோய மகிழ்வுடன் உழவர் தங்கள் காரிய வெற்றி தன்னை களிப்புடன் கொண்டு ஆடி பேரிகை கொட்டும் நல்ல புத்தாண்டே பொங்கல் நாளாம். இவ்வாறு நாங்கள் எருமாப்பு கொண்டு ஒவ்வொரு ஆண்டிலும் பொங்கல் கொண்டாடினோம். எவ்வூரில் வாழினோம், எம்மூர் இதுவென்று அவ்வூரில் நின்று உரிமை கொண்டாடினோம். இன்றோ எம்முன் சோதனை எழுந்தது, குன்றா எம்முன் கவலைகள் தொடர்ந்தன. என்றோ எம்முன்னோர் எழுப்பிய சுவர்களில் வந்தேறு குடியென்ற வரிகள் முளைத்தன. கூந்து பாருங்கள், உண்மைகள் உணர்வீர். நேர்ந்த கொடுமைகள் நினைவினில் விரியும். வாழ்ந்த பூமியின் வரலாற்று உண்மைகள் தூந்து போவது தெளிவாக தெரியும். சூழ்ந்த சூதுகள், சொரிந்த குருதி நீர் காய்ந்து போவது காட்சியில் புரியும். சேர்ந்து வாழ கருதிய போதும் சேர்க்க மறுத்திடும் பேரின வாதத்தில் தீர்ந்து போகின்ற தீவினை காண்பீர். தீர்வு மறுக்கின்ற பாங்கினை காண்பீர். வரலாற்றை மறுத்திடும், வரலாற்றை மாற்றிடும் வரலாறு ஒன்று விரைவாக வளரும் விசித்திரம் காண்பீர். திரைமாற்றம் காணும் அரசாட்சி நாடகம் தினம் தினம் அரங்கேறும் வரலாறு புரியும். இவ்வாறான சூழலில் நாங்கள் இனமாய் வாழ வழிதேடும் காலம் செவ்வானத்தில் தோன்றிடும் போதே செழுமை கொண்ட தைமகள் பிறப்பாள். அன்பால் இனங்கள் இணைந்திடும் போதே அகிலம் அழிவின் பிடியினை விலகும். அன்பால் இனங்கள் இணைந்திடும் போதே அகிலம் அழிவின் பிடியினை விலகும். இன்பம் பொங்கி இருளது விலகி எல்லா நாளும் பொங்கலாய்விடி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தொடர்வது அறிவித்தல்கள். சுழந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய பிப்ரவரி மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் நியூசிலாந்து திருமுருகன் ஆலய வருடாந்த மகோற்சவத்தை முன்னிட்டு இந்த மாதம் நடைபெற மாட்டாது என்பதை நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்கள் கவனத்தில் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். மறந்து விடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய பிப்ரவரி மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் நடைபெற மாட்டாது. நியூசிலாந்து திருமுருகன் ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் காரணமாக இம்மாதத்துக்கான நிகழ்ச்சி மார்ச் மாதத்துக்கு பின்போடப்பட்டுள்ளது என்பதை அனைவரும் கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள்.
பொங்கல் விழா 2020 நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் பொங்கல் விழா 2020 எதிர்வரும் ஜனவரி 25 தேதி சனிக்கிழமை மாலை 5:45 மணியளவில் மவுண்ட் ஈடன் யுத்த ஞாபகார்த்த மண்டபத்தில் இடம்பெறவுள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய நடன நாடக பாடல் இசை நிகழ்ச்சியுடன் பார்த்து மகிழ தமிழ் உணர்வாளர்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தினர்.
அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல். நியூசிலாந்து தமிழ்ச்சங்கத்தினுடைய வருடாந்த விளையாட்டு விழா எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை த்ரீ கிங்ஸ் ரிசர்வ் மைதானத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. சிறுவர் முதல் முதியோர் வரையிலான விளையாட்டு நிகழ்ச்சிகளோடு தமிழர்களின் பாரம்பரிய உணவு தீன்பண்டங்களும் விற்பனைக்காக இருக்கின்றன. குறிப்பாக அப்பம், கூழ், கொத்துரொட்டி மற்றும் சிற்றுண்டி வகைகள் சிறப்பான உணவுகளாக விற்பனைக்கு தயாராக இருக்கின்றன. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினர். இந்த நிகழ்வு எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் 26 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி தொடக்கம் த்ரீ கிங்ஸ் ரிசர்வ் மைதானத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைவரும் வருக.
மரண அறிவித்தல். திரு கதிரித்தம்பி தனபாலசிங்கம் அவர்கள் கடந்த ஜனவரி 13 தேதி 2020 அன்று ஆக்லாந்தில் காலமானார். அன்னார் கடந்த 20 வருடங்களாக ஆக்லாந்து மண்ணில் வாழ்ந்து தமிழ் மக்களின் மனதில் மறக்க முடியாத ஒரு மனிதராக வலம் வந்தார். இவர் அண்மை காலமாக நோய்வாய்ப்பட்டு கடந்த 13 ஜனவரி 2020 அன்று காலமானார். இவர் 1948 ஆண்டு வடமராட்சியில் பிறந்த இவர் ஆக்லாந்து தமிழர்களால் நன்கு அறியப்பட்டார். தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்திற்கு பல வழிகளிலும் இவர் உதவிகளை வழங்கியிருந்தார். அன்னாருடைய பூத உடல் கடந்த 14 தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 12:30 மணி தொடக்கம் 2:30 மணி வரையான காலப்பகுதியில் மிடோபேங்க் புரேவா மலர் சாலையில் மக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு மரண கிரியைகளின் பின்னர் தகனம் செய்யப்பட்டது. இவ் அறிவித்தலை உற்றார் உறவினர் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு அன்னார் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய நீண்டகால உறுப்பினராக செயற்பட்டு வந்தவர். அந்த வகையிலே நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கம் அன்னாரின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றது.
லக்வன், இந்த அறிவித்தல்கோடு உங்களுடைய நிகழ்ச்சி தான் அடுத்ததாக இடம்பெற இருக்கின்றது. சொல்லுங்களுடைய சிறப்பு கருத்துக்களை.
இது புதிய ஆண்டு அல்லவா, அதனால் மூன்று கேள்விகளை மக்கள் முன் வைத்து அதன் பதிலை நாம் கேட்டு, முக்கியமாக இந்த பதில்கள் சுவாமி சுகபோதானந்தா என்பவருடைய நூல்களிலிருந்து எடுத்து அதை சுருக்கி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். மூன்று கேள்விகள். முதலாவது கேள்வி பாருங்களேன், உறவினர் உலகத்தில் மூளும் சண்டை சச்சரவுகளை முறியடிப்பது எப்படி? இது நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் நடக்கின்ற ஒரு செய்திதான். உறவினர் உலகத்தில் மூளும் சண்டை சச்சரவுகளை எப்படி முறியடிப்பது, எப்படி சமாளிப்பது? அபிப்பிராய பேதங்களை வேதனை என்று நீங்கள் கருதினால் உறவுகளும் வேதனை தருவதால்தான் இருக்கும். நீங்கள் படும் வேதனைக்கு மற்றவர்கள்தான் காரணம் என்று நீங்கள் நினைப்பதால் அவர்களுடன் போருக்கு நிற்காதீர்கள். இருவரிடையே கருத்து வேற்றுமை இருந்தால் அது வெறும் கருத்து வேறுபாடை தவிர நீங்கள் கருத்து வேறுபாடு அல்ல. எனவே உங்களது கருத்திலேயே குரங்குப்பிடியாக இராதீர்கள். உலகில் எத்தனையோ மாறுபாடான கருத்துக்கள் இருக்கலாம், உங்களது கருத்து மட்டுமே உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. உங்களுக்கு அது உண்மையாக இருக்கலாம், ஆனால் அதுவே உண்மை அல்ல. உங்கள் கருத்துக்கு அப்பால் சென்று பெருந்தன்மையாக இருங்கள். இது நல்ல ஒரு பதிலாக இருக்கிறது. அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி பாருங்களேன், உலகம் என்னவோ அப்படியே தான் இருக்கிறது, ஆனால் ஒவ்வொருவரும் ஏன் ஒவ்வொன்றையும் வித்தியாசமாக பார்க்கிறார்கள்? நல்ல கேள்வி. உலகம் என்னவோ அப்படியே தான் இருக்கிறது, ஆனால் ஒவ்வொருவரும் ஏன் ஒவ்வொன்றையும் வித்தியாசமாக பார்க்கிறார்கள்? நாம் உலகத்தை பார்க்கிறோம். இது அவர் பதில். இந்த பார்வை நமது மனங்கள் வாயிலாக செல்கிறது. இந்த எண்ணத்தை பார்வையை எப்படி பயன்படுத்துவது என்பது நமக்கே தெரியவில்லை. இதனால்தான் நமக்கு கோபம் வருகிறது, எரிச்சல் உண்டாகிறது, அப்செட் ஆகிவிடுகிறோம். இதன் விளைவாக மனங்கள் ஒரு மோசமான ஒளிபரப்பிகளாக ரேடியோக்களாக ஆகின்றன. நாமே மோசமான ஒளிபரப்பிகளாகத்தான் இருக்கிறோம். நமது மனம் தூய்மையானதாக இருக்க வேண்டும், வளர வேண்டும் என்ற நோக்கத்துடன் கற்றுக்கொள்ளும் ஆற்றலும் சக்தியும் மனதிற்கு இருக்க வேண்டும். பல்வலியால் அவஸ்தைப்படுகிறவனுக்கு சுவையான சாப்பாடு கூட வேதனையாகத்தான் இருக்கும். இதே போலத்தான் நமது மனமும் தனித்தன்மை கொண்டதால் ஒரே உலகத்தை வெவ்வேறு விதமாக பார்க்கிறது. மூன்றாவது கேள்வியாக நாம் எடுத்திருக்கிறோம், கோபம் வந்தாலும் அப்செட் ஆனாலும் என்ன செய்ய வேண்டும்? இது நமக்கு நன்றாக பொருந்தும். ஏதோ ஒன்று தூண்டுதல் நமது மனதில் உண்டாகிறது, ஆனால் அந்த தூண்டுதலை புத்திசாலித்தனமாக கையாள நம் மனது பக்குவப்படவில்லை. இதனால்தான் நமக்கு கோபம் வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நமது மனம் எப்படி செயலாற்றுகிறது என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு நிலைப்பாட்டை நாம் எப்படி நமக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ பயன்படுத்த அதற்கு ஒரு அர்த்தம் கொடுத்து விளக்கிக் கொள்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் கொடுக்கும் அர்த்தம் பிரச்சனையை உண்டு பண்ணுகிறது. நமது மனநிலை மாறுதல் தேவை என்று சங்கல்பித்துக் கொண்டால் ஒரு தூண்டுதலை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது நமக்கே புரியும்.
லக்வன, இந்த சிறப்பான கருத்துக்களோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் ஏறக்குறைய நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த நண்பர் லக்வன் சொக்கலிங்கம் அவர்களோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷான் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.
வணக்கம் ஷான். வணக்கம் நேர்களே. அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம்.